வெண்ணகை கருங்கண் வெண்மையான பற்களையும் கருங்கண் கருப்பான கண்களையும் உடையார். திரை தேர் மடந்தை அலைவோரத்திலே வாழ்ந்த வளர்ச்சியாகிய பெண்ணை மணந்த கல்யாணம் செய்து கொண்ட திரு பொற்பர பயங்குயங்கா கல்யாணம் பண்ணி கொண்ட அழகான திருவடிகளை உடையவனே புயங்கா பாம்பை உடையவனே. பத புயங்கா என்பவர் பதம்னா கால், புயங்கம்னா பாம்பு, காலில் கூட சிவபெருமான் பாம்பு அணிஞ்சிருக்கிறார். சிவபெருமான் தலையில காதல குண்டலம், கழுத்துல பாம்பு, இடுப்புல பாம்பு, கையில பாம்பு, காலில பாம்பு, எல்லா இடத்துலயும் பாம்பு. ஆகவே காலிலும் பாம்பு அணிஞ்சிருக்கிறார் என்பதனால பத புயங்கா, காலிலும் பாம்பை அணிந்த பெருமானே. வரை தேரும் இந்த அடர்ந்தன்ன பெரிய மலையே ஒன்று கூடியன்மை வந்து நசுக்க வந்ததை போல வல்வினைதான் வந்து அயர்வனவே வினையெல்லாம் பற்றி என்னை துன்புறுத்துகின்றன, என்னை நசுக்க பார்க்கின்றன என்று சொல்ற. அடற்புணலால் புலனால் நிற்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடலே விடலேனை. அடர் புலனால் புலன் ஐம்புலங்கள் அடர் துன்புறுத்துகின்ற துன்புறுத்தும்படியான அஞ்சு பலனாலே நிற்பிரிந்து உன்னை பிரிந்த காரணத்தால் நீ இருக்கிற வரை இந்த புலன்கள் என்னை அடங்கி இருந்தது, என்ன தொந்தரவு செய்யல. நீ என்னை விட்டு பிரிந்த பிறகு இந்த ஐந்து புலன்களினாலே அஞ்சி நான் பயந்து சாகிறேன். அஞ்சொல் நல்லார் அவரம் விடர் விடலேனே. அஞ்சொல் நல்லார் அழகிய சொல்லை பேசுகின்ற பெண்கள் அப்பெண்களுடைய விடர் பாமுகர். விடர் என்றால் பாமுகர், பெண்ணறையை நெற்றிப் போகின்ற விடர்களை சுற்றி அவர்களோடு நானும் ஒரு காமுகராகவே அலைந்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல். அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடரேனே. அந்த விடர் கூட்டத்தை காமகர் கூட்டத்தை விடாது பின்பற்றி போன என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டுவிடாதே, என்னை காப்பாற்று, நல்லவனாற்று. விரிந்தே எரியும் சுடர் அறையாய் பறந்து விரிந்து ஒளிவிடுகின்ற சுடர் போன்ற பெருமானே, சுடுகாட்டு அரசே, சுடுகாட்டில் இருக்கிற பெருமானே, சிவபெருமானுக்கு சுடுகாட்டு அரசு என்பவர். அதனால அவர் காடன், சுடுகாட்டுல இருக்கிறதுனாலே காடன், காடன் மாடன் என்றெல்லாம் சிறுதெய்வம் இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. இது சிறுதெய்வம் இல்ல, சிவனுக்கே உரிய பெயர். பெரும்பாலும் இந்த சுடுகாட்டுலதான் பழைய காலத்துல மக்கள்லாம் போய் வழிபாட்டு கொண்டிருந்தார். இறந்தவர்களுக்கு நடுகள் நட்டு வழிபட்டார். அந்த இடத்திலே காற்றிலே இறைவன் இருக்கிறதாக அந்த நட்சத்திரம் தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை வணங்குற போது காற்றில் இருந்தான் காடன் காடன் காடன். அவனுக்கு ஒரு மாடு இருந்தது ஏறுகிற வாகனம், அதனால அவனை மாடன் என்று பெயர் சொன்னார். ஆகவே சுடுகாட்டுக்குரிய நாளை காடன், விஷபமாகிய காளை உடைய நாளை காடன். இதெல்லாம் சிறுதெய்வம் அல்ல, சிவனுக்குரியது. பிற்காலத்துல சிறுதெய்வமாக்கி அதுக்கு கல்லு சாராயம் எல்லாம் வச்சு படைக்கிற அளவுக்கு மாற்றி விட்டார்கள். உயர்ந்த தெய்வத்தை மக்கள் ஆச்சாரம் பெற்று மாற்றி விட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமானை தொடர் அணையாய் சுடுகாட்டு அரசே, தொடும்பற்கு அமுதே, அடியார்களுக்கு அமுதம் போன்று இருக்கிறவனே, தொடர் வரியாய் சென்று பின்பற்ற முடியாதவனே, தமியேன் தனி நீக்கு தனி துணையே, தனியே நான் இப்ப தனியாயிருக்கிறேன், உன்னை பிரிஞ்சு தனி நீக்கு என் தனிமையை ஒழி, நீ என்னோடு கூட வந்து சேர், உன்னை விட்டு பிரிந்திருக்கனால் முடியவில்லை என்று கேட்க, தனி துணை நீ நிற்க, ஒப்பற்ற துணை நீ இருக்க, யான் தருக்கி நான் செருக்கு கொண்டு தலையால் நடந்து, தலையால் நடந்தேன், அதாவது விரோதமாக நடத்துவேன், தலையை கீழே வச்சு காலை மேல நீட்டி நடந்தேன். தலை கீழே நடந்தான்னா விரோதமாக நடப்பதுதான், தலையால் நடத்தல்ல. தனி துணை நீ இருக்க உன்னை விட்டுட்டு நான் செருக்கி இப்படி தலை கீழாக நடந்தேன். வினை துணையேனே, வினையே இப்பொழுது எனக்கு துணையா பெற்று இருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே. வினையேன் உடைய மனத்துணை, மனத்துணையே தீவினையனாகிய என்னுடைய மனத்துக்கு துணையாக இருக்கிற பெருமானே, என்றன் வாழ் முதலே என்னுடைய வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பெருமானே, எனக்கு எப்பினில் வைப்பே, இழைத்த காலத்திலே உபயோகப்படுத்துவதற்காக சேமித்து வைக்கப்பட்ட வைப்பே. வாழ்முதல் என்றாலும் எப்பினில் வெப்பன் வைப்பென்றாலும் ஒரே பொருள்தான். என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கிற பெருமான் அப்படின்னு இன்னொரு தடவைனா பொருள் செய்யலாம். நான் வாழ்வதற்கு மூல காரணமாக இருக்கிற பொருளை தந்தவனே என்று சொல்லலாம். எய்ப்பினில் வைப்பு நான் தளர்ச்சி உற்ற காலத்திலே எனக்கு தேடி வைக்கப்பட்ட பொருளாக இருக்கிறவனே. திரை துணையேனும் பொறே, நான் ஒரு திரை அளவு கூட இனி பொறுக்க மாட்டேன். துயர் ஆக்கையின் பின்வலையே, இந்த துயரத்தை தருகின்ற ஆக்க என்ற உடம்பு இந்த உடம்பே எனக்கு ஒரு வலையாயிருந்து துன்பம் தருகிறது. அதனாலே இந்த துன்பத்தோடு கூடிய உடம்பை இனி பொறுக்க மாட்டேன் என்று கேட்க. இனி கடைசி பாடலுக்கு நாம் வருகிறோம். மலை தலை மானன் வலையுட்பட்டு விளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாயே. வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலை தலைவா மலையான் மணவாளா என் வாழ் முதலே. வலை தலை மானன் நோக்கியரு வலையை வீசி பிடிக்கிற போது அந்த இடத்துல வலையிலே அகப்பட்டு கொண்டு மீன் வரும். ஒரு வலையிலே அகப்பட்ட மானை போல வலை தலை மானன்ன வலையில் சிக்கிக் கொண்ட மானை போல அந்த மான் என்ன செய்யும்? தடுமாறு. ஐயோ, அந்த வலையிலிருந்து எப்படி போறதுன்னு இங்கும் அங்கும் அங்கும் தடுமாறு. அந்த மான் தடுமாறுவது போல நோக்கிய கண்ணை உடையவர். மான் கண் என்று பெண்களுக்கு கண்ணை உவமை சொல்றமே, அது எதுக்கு சொல்லப்படுறா? தடுமாறுகின்ற நிலைக்கு மட்டும்தான். அந்த பெண்களுடைய கண்ணு பயந்து இந்த தடுமாறும். அந்த தடுமாற்றத்துக்காக மானன்ன நோக்கியர்னு சொல்ல வரும். அது வலைத்தலை, வலையில் அகப்பட்டு கொண்ட மான் போன்ற நோக்கை உடையவரே, நோக்கை உடைய பெண்கள். நோக்கின் வலையிற்பட்டு அவரது கண்ணாகிய வலையிலே நான் சிக்கி நிலைத்து பெருக்குடைந்து அலைந்தேனை திரிந்து கொண்டிருந்தேன். இதுவரை நான் செருக்கி அலைந்தேன், இனி என்னை விட்டுவிடாதே. நான் தவறு செய்தவனாயிருந்தாலும் மன்னிக்க வேண்டும். இந்த நீத்தல் விண்ணப்பம் பூராவும் தன்னுடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி என்னை காக்க வேண்டும். அதான் நீத்தல் விண்ணப்பம். அப்படி ஒரு பொருள், என்னை நீ விட்டு பிரிந்தாயே விடாதே என்று கேட்பது ஒரு பொருள், நான் செய்த தவறை நீத்து என்னை ஆட்கொள் என்று சொல்லுகிறது ஒரு பொருள். இதாக ரெண்டு விதமான பொருள். மிளைத்து அலைந்தேனே விடுது கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய். வெண்மையான சந்திரனது ஒரே ஒரு கலையை தலையிலே அணிந்த பெருமானே, கருணாகரனே கருணைக்கு இருப்பிடமானவனே, கைலாயம் என்னும் மலை தலைவா கைலாயம் என்ற மலையிலே இருக்கிற பெருமானே, மலையாள் மகவாளா இமயமலை மகளாகிய உமாதேவிக்கு கணவனே, என் வாழ் முதலே, என் வாழ்க்கைக்கு முதலாய் இருக்கிற பெருமானே, என்னை விடுதி கண்டார் என்று கடைசியில முடிக்கணும். முதலை செவ்வாட்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்தேனை விடுதி கண்டாயே. விடக்கு ஊன்மிடைந்த சிதலை செய் காயம் பொரேன் சிவனே முறையோ முறையோகோ. சிதலை செய் பூன்முளை மங்கை பங்க என் சிவகதியே. முதலை செவ்வாட்சியே சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையர்கள், அந்த மங்கையருடைய வேட்கைதான் மனிதனை தொல்லை செய்கிறது. அதை மாணிக்க வாசகர் பிறர் மாட்டு நிகழ்கின்ற துயரத்தை தன் மாட்டு ஏற்றி தான் அந்த துன்பத்தை நுகர்ந்தது போல சொல்லுகிற. செவ்வாட்சியரு வேட்கை வெந்நீரில் அமர்ந்த கொப்பைப்பழம் போன்ற சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையரது ஆசையாகிய வெம்நீர் விருப்பத்துக்குகுந்த காமநீர் என்று சொல். அந்த பெண்களிடத்திலிருந்து வருகின்ற காம இன்பத்திலே இவர் மூழ்கினார் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். கடிப்ப மூழ்கி அந்த செவ்வாட்சியரானவர்கள் முதலையாயிருந்து கடிப்ப, அந்த முதலை என்ற சொல்லை இப்போ சேர்த்து கொண்டு வந்து சேர்த்து சேர்க்கணும். செவ்வாட்சியர்கள் பார்வைக்கு அழகாராக இருந்தாலும் கொடுமையிலே முதலையை போன்றவர்கள். முதலை பற்றினால் விடாது. அதுபோல் இந்த மங்கையருடைய ஆவலிலே ஒருவன் விழுந்து விட்டால் அவர்கள் பிடியிலிருந்து சிக்கி வெளியிலே வர முடியாது, அந்த பிடியிலேயே மூழ்கி போய் விடுவான் என்பதை எச்சரிக்கிறார் மாணிக்க வாசகர் சுவாமி. முதலை முதலையை போன்ற பற்றினதை விடாது இருக்கின்ற குணத்தை உடையராகிய மங்கையர்கள் கடிப்ப இந்த ஆண் மக்களை பிடித்துக் கொள்ள மூழ்கி அந்த போகத்திலேயே மூழ்கி விடுகிறார்கள். மூழ்கி விதலை செய்வேனையே. கடைசியில் அந்த துயரத்தினாலே தாங்க முடியாதவர்களாகி விதலை செய்கிறார்கள், நடுக்கங்கொள்ளுகிறார்கள். அதை தன்மாட்டி ஏற்றி விதலை செய்தேனை தானே இப்படி துன்பப்படுகிறேன் என்பதாக காட்டிக் கொள்கிறேன். அருணகிரிநாத சுவாமியுடைய வரலாற்றிலே இதை உறுதியாக நாம் பார்க்க முடியும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே முத்தம்மாள் என்று சொல்லுகின்ற ஒரு தாசிக்கு மகனாக பிறந்தவர். முத்தம்மாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக வாழ்கிறாள். பொதுவாக தாசிமார்கள் தங்களுக்கு பெண் பிள்ளை பிறப்பதையே விரும்புவார்கள். ஆயினும் அவளுக்கு ஆண்மகமாக ஒருவன் பிறந்ததனை அந்த பெண் வெறுக்காமல் தான் வழிபடு கடவுளாகிய திருவண்ணாமலையாருடைய சுவாமியினுடைய பெயரை அருணகிரி என்ற பெயரையே மகனுக்கு வைக்கிறார். மகனை செல்வ போகத்திலே அந்த அம்மையார் வளர்க்கிறார். செல்வ போகத்திலே வளர்க்கின்றவன் அழகிலும் அவன் இயற்கையிலே நன்றாக இருக்கிறான். அடுத்தார் போல செல்வ போகத்திலேயே சுகமுடையவனாக இருக்கிறான். இயற்கையிலே அறிவும் அவனுக்கு திறமாக இருக்கிறது. குலக்கல்வி அவர்களுக்கு இசையும் நாட்டியமும். அதனாலே இசையை கற்றுக்கொள்ள அவன் அனுமதிக்கப்பட்டு இசையிலே வல்லவனாய்விட்டான். ஒரு மனிதனை கெடுப்பதற்கு அவனிடத்தில் இருக்கிற அழகு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய இசை அல்லது கலை அவனை பெண்களிடத்திலே கெடுத்து கொண்டு போய்விடும். அதனாலே அருணகிரியானவன் தன்னுடைய இளம் வயதிலேயே செல்வத்தின் காரணத்தினாலே மங்கையரிடத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவனாக மாறி போய்விடுகிறான். மங்கையரிடத்திலே அதிகமாக திளைக்கிறான். திளைத்து அளவில்லாத நிலை உடையவனாகி கடைசியில் நோயாளியாக ஆய்விடுகிறான். அந்த நோய் மிகுந்த போது தொழுநோய். அந்த தொழுநோயான காலத்திலும் கூட அந்த பரத்தேர் குலத்திலே இருந்தவர்கள் அவன் செல்வத்துக்கு விரும்பி அவனை ஏற்றார்கள். ஆனால் ஆண்டவன் அவனை திருத்த வேண்டும் என்று விரும்பி ஒரு நாள் அவனுக்கு எந்த ஒரு தாசியும் கிடைக்காமல் போய்விடுகிறான். பணம் எவ்வளவு அவன் தள்ளி தருவதா இருப்பினும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே அவன் மனமருந்து வீடு திரும்புகின்ற போது அவனுடைய தாய் அருணகிரியை பார்த்து ஏன் நீ வருத்தமாயிருக்கிறாய் என்று கேட்கிற. வருத்தத்துக்கு காரணம் அவன் சொல்லவில்லை. ஆனால் அவள் தெரிந்து கொண்டாள். தாய் மகனிடத்திலே சொன்னாள், அருணகிரி நீ ஆண்மகன், நான் ஒரு தாசி. இப்போ நீ பிள்ளை அல்ல, நான் உனக்கு தாய் அல்ல. இரவு வந்து விட்டால் தாசி வேறு, மகன் வேறு. நீ ஒரு பெண்ணுக்காக இயங்குகிறாய். உனக்கு எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை. நான் தாசியானதனாலே என்னையே இன்றைக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தை கேட்ட போது அவன் புழுங்கி போனான். அப்பொழுதுதான் தான் செய்த தவறை அவன் உணர முடிந்தது. தாயே தனக்கு பெண்டாக கூடிய அளவுக்கு நான் வந்தேனே என்று மனம் கலங்கி அழுது தனியே போய் படுத்து உறங்குவான் போல இருந்தான். தாய் உறங்கிவிட்டார். விடிய காலம் 4 மணி. இவன் உறங்கவில்லை. எழுந்து வீட்டை விட்டு வெளியில வருகிறான். நேரே ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆலய கதவு திறந்து ஒரு சிலர் கோயிலுக்குள்ளே போகிறார். இவன் ஆலயத்துக்குள் போனவன் கோபுரத்து குடவரையில் ஏறி கோபுர படிக்கட்டு வழியாக அந்த கோபுரத்தினுடைய உயர் கடைசி நிலையிலே போய் நின்று விடுகிற. அங்கே நின்று இந்த உடலோடு இனி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உடல் நீக்குவோம் என்று கீழே விழுகிறார். அப்படி விழுகும் போது முருகா என்று சொல்லி விழுந்ததினாலே அங்கிருந்த முருகன் அவனுடைய பரிபோக்குவ காலம் நல்ல காலமானதனாலே விழுகிற அருணகிரியை இறைவன் முருகன் தாங்கிக் கொண்டார். தாங்கி தன் கையினாலே தடவிய மாத்திரத்தில் அவன் நோய் நீங்கினான். ஞான உதயம் பெறுகிறான், அறிவு பெறுகிறான். முருகன் என்னை பாடு என்று சொல்கிறான். பாடு என்று சொன்ன உடனே முருகன் என்னை இப்பொழுது ஆட்கொண்டார். ஆனால் இன்று இரவு தொடங்குகிற போது என் தாயல்லவா என்னை ஆட்கொண்டாள்? முருகனை பாடுவதா தாயை பாடுவதா? சரி, தாயை மறக்கக்கூடாது. முருகனை பாடும்போது தாயோடு சேர்த்து பாடும் என்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகையாட்டி கொரு சத்தி சரவண என ஓதும். முத்தை முத்தம்மாள் அவங்க தாயார் பெயர். அதனால என்ன பண்ணா முத்துமே வச்சு பாட்ட பாட ஆரம்பிச்சார். ஆகவே தன்னுடைய இறைவனை பாடுகிற போது கூட தாயினாலே திருந்திய அவன் தன்னுடைய இறை தாய் பெயரை வைத்து அங்கே பாடி சீர்திருத்தம் பெறுகிறார். ஆகவே அந்த கடைசி நிலையிலே பெண்களோடு கூடி துன்பப்படுகிற நிலைதான் அருணகிரியார்கத்துலதான் அதை நாம் பார்க்க முடியும். அதனை விதலை செய்வே உடல் நடுங்கி போனேன் என்று சொல்கிறார். அப்படி இந்த பெண்களின் காம இச்சை கெடுதிக்கு போக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு நல்ல திருத்தம் திருப்பமும் கிடைக்கும் என்பதை அருணகிரியாருடைய வரலாற்றிலே பார்க்க. விடுதி கண்டாய், அதனாலே பெருமானே என்னை கைவிட்டு விடாதே, நான் தவறாக நடந்திருக்கலாம், என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்க. விடக்கு உன்மிடைந்த சிதலை செய்வாசை காயம் பொறேன், காயம் பொறேன். இந்த காயமாகிய உடம்பை இனி நான் தாங்க மாட்டேன், காயம் உடம்பு பொறே, நான் சுமந்து கொண்டிருக்க முடியவில்லை பெருமானே, இந்த உடம்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று மாணிக்கவாசகர் கேட்கிற. ஏன் இந்த காயத்திலிருந்து நீ போகணும்னு கேட்டால் காரணம் சொல்ற. சிதலை செய் காயம், கரையான் செய்து கொடுத்த வீடு இந்த வீடு, உடம்பிருக்கே இந்த உடம்பு கரையான் கட்டுகிற புத்தும் ஒண்ணுதான், என் உடம்பு ஒண்ணுதான் என்று சொல்ற. கரையான் கீழே இருக்கிற மணலை எடுத்து அணுவணுவா சேர்த்து புத்து கட்டு, அதுபோல இந்த உடம்பும் பஞ்சபூதங்களின் அணுக்களினாலே சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கூடு. இது கீழே விழுந்தால் மண்ணிலே போட்டால் மீண்டும் மண்ணாகத்தான் போகும். ஆகவே கரையான் கட்டுகிற கூடும் என் உடம்புக்கும் வித்தியாசம் இல்லை. சிதலை செய் காயம், கரையான் செய்து கொடுத்த ஒரு கூட்டை போல ஒரு புற்று மண்ணை போல ஆனது என் உடம்பு. விடக்கு ஊன்மிடைந்த காயம், அது மேல இருக்கு. விடக்குனாலும் மாம்சம், ஊனுனாலும் மாம்சம்தான். அதாவது ஒரு பொருளையே ரெண்டு சொல்லா சொல்ற, அப்படி சொல்ற கேட்டு வாசப்படின்னு இப்ப சொல்றானே, கேட்டுனாலும் வாசப்படினாலும் ஒண்ணுதான். அதை என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு, அது மாதிரி ரெண்டு சொல் ஒரே பொருள் தருகிறதா ரெண்டு சொல் சொல்றது ஒரு வழக்கத்துல இருக்கு. அது இலக்கியத்திலேயே கூட இருக்கு, அதுக்கு இது ஒரு இடம் ஆச்சு. விடக்கு ஊன்மிடைந்த மாம்சத்தால் ஆன, விடக்குனாலும் ஊன் என்றாலும் மாம்சம் என்று ஒரே பொருள் தான். ஆகவே மாம்சத்தாலான உடம்பு, கரையான் செய்த புற்றை போன்ற உடம்பு, இந்த உடம்பை நான் பொறுக்க மாட்டாது பெருமானே. சிவனே முறையோ முறையோ, சிவபெருமானே என்னை விட்டுட்டு போனது நியாயமா நியாயமா என்று கேட்கிறேன். திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளும் போது இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சு போனார். இப்படி மறைஞ்சு போனியே, இது நியாயமா? இது முறையோ சிவனே முறையோ முறையோ, எதை இங்கே முறைன்னு சொல்றார், விட்டு போனது. அதனாலதான் நீத்தல் விண்ணப்பத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கொள்ள வேண்டும். சிதலை திதலை செய் உன்முலை மங்கை பங்கா, உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவனே, அந்த உமாதேவியினுடைய மார்பகம் சிதலை என்ற பசலை படர்ந்திருக்கிறது. பசலை என்பது மஞ்சள் மான் நிறம், பெண்களுக்கு அழகு தருகிற ஒரு விதமான நிறம், அதுக்கு திதலை என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்லுவார்கள். பசலை என்று அது வரும். திதலை செய் பூன்முளை மங்கை, பசலை படர்ந்திருக்கின்ற ஆபரணை தணிந்த நகிலை உடைய உமாதேவியை பங்கா ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே, என் சிவகதியே, எனக்கு மங்களமான கதியை தர இருக்கிற பெருமானே, என்னை விடுவது முறையோ முறையோ என்ற. கதியடியேற்கு உன் கழல் தந்து அருளவும், உன் கழியா விதியடியேனே விடுதி கண்டாய், வெண்தலை முழையில் பதி உடை வாழற பார்த்து இறை வைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. கதி அடியேற்கு உன் கழல், உன் கழல் அடியேற்கு கதி, பெருமானே உன் திருவடிதான் எனக்கு சேர வேண்டிய பற்றுக்கோ, கதினா எனக்கு வேண்டிய இடம், பற்றிக்கோடாகிற சரணம், எனக்கு பிடிமானம் அது ஒன்றுதான், உன் திருவடிதான் எனக்கு கதி, அதைத்தான் நான் பற்றுக்கோடாக படிக்கிறேன். கடல் தந்து அப்படி உயர்வாய் இருக்கிற திருவடியை நீ திருப்பெருந்துறையிலே வந்து எனக்கு கொடுத்தாய். கடல் தந்து அருளவும், திருவடியை கொடுத்து எனக்கு அருள் செய்யவும் கூட அந்த திருவடியின் பெருமை தெரியாமல் எனக்கு என்னைக்கு நீ திருவடி தீட்சை செய்தியோ அன்றைக்கே நான் இந்த உடம்பை விட்டிருக்கணும், உடம்பை விட்டு உன்னுடைய ஆத்மாவை உன் திருவடியிலே சேர்த்திருக்கணும், சேர்க்காமல் இந்த உடம்போடு நான் இருந்தது தவறு இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்போடு இருக்கிறேன், இது நான் செய்த தவறு என்று அவர் வருத்தப்படுகிறார். கடல் தந்து அருளவும் ஊன் கழியா, ஊன்னா உடம்பு, இந்த உடம்பை நீக்காது இன்னும் உடம்போடே இருக்கிற விதி விதியுடைய அடியேனை, அப்படிப்பட்ட என்னை. இந்த இடத்துல நாம கொண்டு சிந்திக்கணும். மாணிக்க மாசகரா இறைவன் ஆட்கொள்ள வந்தான், வந்து அவரை பரிமுகம் பண்ணியாச்சு, உடனே மோட்சம் கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இரு என்று சொல்லிவிட்டு போயிட்டார். ஏன் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல இருன்னு சொன்னார்? அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஊழ்வினை இருக்கு, அந்த ஊழ்வினைய அனுபவிச்சு தீர்த்தார். வினை முழுவதும் தீர்ந்தால்தான் மோட்சம் பெற முடியும். அந்த வினையை தீர்த்துக் கொள்வதற்காக கொஞ்ச நாள் இருன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னாலே இது மாதிரி மாணிக்க வாசகமான திருவாசகம் பாட வேண்டியிருக்கு, நீ பாடி கொடுத்து பின் வருகிற ஜனங்கள் அதை கேட்டு உய்தி பெற வேண்டியிருக்கு, இந்த திருவாசகம் வெளிவரதற்காகவும் நீ இருக்க வேண்டும், இதை இறைவன் மனசில் வச்சுதான் இருன்னு சொல்லிட்ட. காரணம் சொல்லுல இருன்னு. இவர் என்ன சொல்றார்? உன் கழியா, என் உடம்பை கழிக்காது நான் இருந்தேன், காரணம் விதி, நான் செய்த பழைய வினை அடியேனை, அந்த பழவினை உடையவனாகிய என்னை. ஆக ஊழ்வினை இருந்தது, அதனால்தான் நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அவரே ஒத்துக்கொள்கிற. விடுதி கண்டாய், அதனால என்ன விட்டுவிடாதே, ஏதோ பழையவனை இருக்கிறவன அனுபவிச்சுடுறேன், அனுபவிச்ச பிரகாரம் என்னை ஏற்றுக்கொள், கைவிட்டு விடாதே என்று வேண்டுகிற. அதுக்கு பிறகு ஒரு இலக்கியம், அப்புறம் பக்தி நயம் அல்ல. வெண்டலை உடையில் பதியுடை வாழற பார்த்து இறை பைத்து சுருங்க, அஞ்சி மதி நடுநீரில் குடித்து ஒழிக்கும் சடை மன்னவனே, சடை மன்னவனே, சடைய உடையவனே, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற விஷயம் ரெண்டு வரியில ஒரு இலக்கிய தமிழ் இலக்கியம் படிக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு சுவை உண்டு பண்ற. சிவபெருமானுடைய தலையில ஜடை இருக்கு, ஜடையில கங்கை இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, சந்திரனும் இருக்கிறான். இந்த கங்கை தண்ணீர், பாம்பு, பிறைச்சந்திரன், இந்த மூணிய வச்சு ஒரு கற்பனை பண்ண. அந்த சிவபெருமான் தலை, சிவபெருமான் தலையில ஒரு பிரம்ம கபாலன் தலை ஒண்ணு இருக்கு. அந்த தலை பொந்துல ஒரு பாம்பு உள்ள போய் அப்படி வெளியில தலை நீட்டிச்சு, அந்த பாம்பு வெளியில நீட்டி ஒரு படத்தை விரிச்சுது. படத்தை விரிச்ச உடனே எதிரே இருந்த சந்திரன் பயந்துட்டான், ஐயோ நம்மள வந்து கடிக்க போகுது பாம்பு. அப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருந்தா ஜடமேல உட்கார்ந்தா அந்த பாம்பு கடிச்சிடும், உடனே தண்ணிக்குள்ள உருகி ஒளிஞ்சுக்குவோம் என்று சொல்லி இந்த சந்திரன் கங்கைக்குள்ள உழுந்து ஒளிஞ்சு கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கற்பனை. இது நடக்கவே இல்லை, இது மாதிரி ஒண்ணு நடக்கல, நடந்தது போல. இது இலக்கிய கர்த்தாக்கள், இலக்கிய புலவர்கள் தான் இப்படி கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார்கள். அது மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. வெண்தலை முழையில், சிவபெருமான் தலையில வெண்தலை பிரம்மகபாலம் இருக்கு, முழை, அந்த தலையில முழைன்னா ஒரு ஓட்ட தொலை, அந்த தொலையிலிருந்து பாதி உடை, அந்த முளையிலேயே தனது இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ் அற கொடுமையான பாம்பு, வாழ்னா கொடுமை, கொடுமையான பாம்பு இந்த தலை பொந்துக்குள்ள இருப்பிடமா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாம்பு அப்படி வெளியில நீட்டுதா, அது என்ன செய்தது? நீரில் குளித்து, மதி சந்திரன் நெடுநீர் என்ற கங்கையில குளிச்சு உள்ள மூழ்கிட்டு பயந்து போய் தண்ணிக்குள்ள மூழ்கி ஒளிக்கும், ஒளிந்து கொள்ளுகின்றதான சடைய உடைய பெருமானே. பக்தி சுவை அல்ல இந்த மூணு வரி, கடைசி ரெண்டு வரி அது இலக்கிய சுவைன்னு சொல்ல, இலக்கியம் படிக்கிறவர்களுக்காக இப்படியும் ஒரு ரெண்டு வரி அவர் பாடி காட்டிருக்க. மன்னவனே ஒன்றும் அறியா சிறியேன், மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய், மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே, கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம் முழுதைமேகே மன்னவனே. எல்லாருக்கும் தலைவனாயிருப்பவன் மன்னன். அது மட்டுமல்ல, மன்னுங்கிறதுக்கு நிலைத்தவன் என்று ஒரு அர்த்தம், அழியாதவன் மன்னவென்றால் நிலையாயிருப்பவன், என்றும் அழியாதும், கடவுளுக்கு அழிவே கிடையாது, அதனால்தான் கடவுளுக்கு மன்னன் என்ற பெயரை சொல்றேன். இது நம்ம சிவபுராணம் படிக்கும் போது கூட அரசேன் வந்தது, மன்னன் வந்தது. அப்பெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். மன்னன் என்றால் நிலை பேறு உடையவன். அந்த அரசன் கூட தன்னுடைய ஆட்சி திறமையிலிருந்து மாறுபடாம ஒரே நிலையாயிருந்த அரசாள்றதுனால அரசனுக்கு மன்னன் பெயர். கடவுளுக்கு நிலை பேராக அழியாதவனாயிருப்பதனாலே அவனுக்கு மன்னன் என்று பெயர்.